ரிஃப்யூஜி கன்வென்ஷன் அது எப்பொழுது ஆரம்பமானது, அதன் பின்னணியை பற்றி சொல்லுங்களேன்.
1951 அகதிகள் அல்லது பாதுகாப்பு தேடுபவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான பிரகடனம் 1951 வரையப்பட்டது. 1954 வரையில் அது கையொப்பமிடப்பட்டு பலர் தொடர்ந்தும் கையொப்பமிட்டு 147 நாடுகள் இதுவரை கையொப்பமிட்டு அந்த அகதிகள் பிரகடனம் நடைமுறையில் இருக்கிறது.
இந்த வரைமுறையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு?
அகதி என்பதை முதலில் வரைபடுத்தினார்கள். தமது நாட்டுக்கு வெளியே இருந்து கொண்டு தமது நாட்டுக்கு போக முடியாமல், போக விரும்பாமல், அல்லது அவரது உரிய நாடு, அவர் வாழ்ந்த பாரம்பரியமாக வாழ்ந்த நாடு அவரை எடுத்துக்கொள்ள தயாராக இல்லாத நிலையில் வேறொரு நாட்டிலிருந்து தமது மதம் காரணமாகவோ, தேசியம் காரணமாகவோ, இனம் காரணமாகவோ, அல்லது அவர் சார்ந்திருக்கும் ஒரு சமூக பிரிவு காரணமாகவோ, அவரது அரசியல் அபிப்பிராயம் காரணமாகவோ என்று இந்த 5 விதங்களை வைத்துக் கொண்டு இவர் வெல் ஃபவுண்டட் ஃபியர் ஆஃப் பெர்சிக்யூஷன், அதாவது தமக்கு அடக்குமுறை இருக்கும் என்பதற்கான உறுதியான நிறுவப்பட்ட பயம் அவருக்கு இருக்குமாயின் அதை உரிய முறையில் ஏற்றுக்கொள்ளும் இடத்து அவரை விசாரிக்கும் நாடு அவரை அகதியாக ஏற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இந்த வரவிலக்கணம் செய்யப்பட்டிருக்கிறது.
அந்த வரவிலக்கணத்தில் ஆஸ்திரேலியாவும் கையெழுத்திட்டு
1954 அவர்கள் கையொப்பமிட்ட போது இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக அகதிகள் பிரகடனத்தை வரைந்ததிலும் ஆஸ்திரேலியாவின் நிபுணர்களுக்கும் பங்களிப்பு, ஆஸ்திரேலியாவின் பங்களிப்பு இருந்தது என்பதையும் நாங்கள் இங்கு நினைவில் கொள்ள வேண்டும்.
இந்த வரைமுறையில் ஏதாவது மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறதா விக்கி?
அவர்கள் இந்த 1948 யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்ற ஒரு ஆரம்ப உரையாடலின் பின்னரேயே இது செய்யப்பட்டது. அதற்கு முன்னரும் பல தடவைகளில் 1926, 1928 இந்த ரெஃப்யூஜி சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசப்பட்ட போதிலும் 1948 ஓரளவு அது ஒருங்கமைக்கப்பட்டு 1951 அகதி என்ற வரைவில் பார்க்கப்பட்டது. அப்போது 1951 முன்னர் நடந்த விடயங்களை வைத்துதான் இந்த வரைவு செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் 1967 அது எப்போது நடந்தது, எந்த நாடுகளிலிருந்து வருகிறார்கள் என்பதையும் அடுத்து ஐரோப்பாவிலிருந்து மட்டுமன்றி எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் வகையில் இதை ஒரு சர்வதேச மட்டத்திலான பிரகடனமாக 1967 இந்த வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
இந்த அகதி வரைமுறை சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, அதை யார் கண்காணிப்பது, யார் மேற்பார்வை செய்வது?
இந்த அகதிகளுக்கான பிரகடனம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்று பார்ப்பதற்கு ஒரு சரியான பொறிமுறை இருப்பதாக சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் செய்யப்பட்ட வரைவு இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு இந்த நாடுகளில் சட்டங்கள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாடும் எவ்வாறு இந்த சட்டங்களை பார்க்கிறது என்பது சீராக இருப்பதாக சொல்ல முடியாது. இது தவிர UNHCR தங்களுக்கு சரியென்றப்பட்ட முறையிலும் அகதிகளை அடையாளப்படுத்தி சான்றிதழ்களை கொடுத்திருக்கிறது. இவ்வாறு UNHCR அகதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களும் இந்த நாட்டுக்கு வந்த போதும் ஆஸ்திரேலியா பரிசீலனை செய்துவிட்டு அவர்களில் சிலரை அல்லது பலரை நீங்கள் அகதிகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மறுதளித்திருக்கிறது. அதை நாங்கள் கேள்விக்குள்ளாக்கிய போது UNHCR செய்கிற பொறிமுறையும் எங்கள் முறையும் வேறுபட்டது, எங்கள் நாட்டுக்கு சரியென்றப்பட்ட எங்கள் நாடு செய்கின்ற விடயங்களையே நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் எங்களுக்கு பதில் சொன்னார்கள். ஆகவே UNHCR அகதியாக வழங்கப்பட்ட ஒருவர் இந்த நாட்டில் அகதியாக ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது.
ஐக்கிய நாடுகளின் UNHCR ஆஸ்திரேலியாவும் ஒரே வரைமுறையின் கீழ் தானே ஒருவரை அகதியா இல்லையா என்று தீர்மானிக்கிறது. அப்போ எப்படி இந்த வேறுபாடு வருகிறது?
வரவிலக்கணம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. எவ்வாறு இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான சர்வதேச சட்டங்களும் இருக்கின்றன. இருந்தாலும் உள்ளூரில் அவர்கள் எவ்வாறு நடத்தப்படுவார்கள், எவ்வாறு ஆராயப்படுவார்கள் என்பதை அந்தந்த நாடுகள் தீர்மானித்துக் கொள்வதற்கும் ஐக்கிய நாடுகள் சபை இடம் கொடுத்திருக்கிறது. இது தவிர ஒரே அகதி விண்ணப்பக்காரரை 2 உத்தியோகத்தர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் பரிசீலிக்கும் போதும் அவர்கள் இருவரும் ஒரே மாதிரியான முடிவுக்கு வராமல் போவதும் நடக்கிறபடியிருந்தார். காலத்துக்கு காலம் இந்த அரசாங்கங்களும் எவ்வாறு இவர்கள் பரிசீலிக்கப்படுகிறார்கள் என்பதை மாற்றிக்கொண்டுதான் வந்திருக்கிறது.
இப்பொழுது 2 கட்சிகளும், அதாவது லேபரும் கோவலிஷன் கட்சிகளும், இதில் மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று கூவிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படியான மாற்றங்களை கொண்டு வர முடியும் சட்டப்படி?
இது ஒரு நியாயமான கேள்வி. முதலாவது, அவர்களே இன்னமும் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லவில்லை. ஆகவே அது கூட அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்பது ஒரு அவதானம். இது ஒரு வாக்குப்பட்டி அரசியலா அல்லது உண்மையாகவே தீர்மானித்து பேசப்படுகிறதா என்பதும் தெரியாமல் இருக்கிறது. மதிப்புக்குரிய ஜான் ஹாவர்ட் அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும் போதும் இந்த அகதிகள் பிரகடனத்திலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் என்ற கருத்துக்கள் பேசப்பட்டன. இருப்பினும் அவரது கட்சிக்குள்ளேயே அதற்கு எதிர்ப்பு வந்ததால் அது தொடர்ந்து பேசப்படவில்லை. இப்போது பேசப்படுவதும் கூட மிகவும் திட்டமிட்டு பேசப்படுவதாக இல்லாது எழுந்தமானமாக பேசப்படுகிற விடயமாகவே எல்லோராலும் இது பார்க்கப்படுகிறது. எல்லா விதமான அகதிகளையும் உரிய முறையில் கையாள்வதற்கும் அவர்களை விசாரிப்பதற்கும் முடிவுகள் எடுப்பதற்கும் இந்த பிரகடனத்தில் நெகிழ்வுத்தன்மை போதாது, உண்மையான அகதிகள் பாதுகாக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் மனிதாபிமான ரீதியில் பலர் பேசுகிறார்கள். இதே வேளையில் கிட்டத்தட்ட இந்த நாட்டுக்குள் வெளியாக்கிற வர வேண்டாம் என்ற அடிப்படையில் இன்னொரு சாரர் இந்த அகதிகள் பிரகடனத்தில் உள்ள நிகழ்வுத்தன்மை கூடிவிட்டது, இதை இன்னும் சிறகுகளை வெட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் பேசுகிறார்கள். ஆகவே மாற்றப்பட வேண்டும் என்ற பேச்சு இருக்கிறதே ஒழிய சிலர் பாசிட்டிவ் டைரக்ஷனில் மாற்ற வேண்டும் என்றும் சிலர் நெகட்டிவ் டைரக்ஷனில் மாற்ற வேண்டும் என்று பேசுவதால் இந்த இடத்தில் இந்த விவாதம் ஓரளவு சிதைந்து போயிருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும்.
147 நாடுகள் கையொப்பமிட்ட ஒரு ஆவணத்தை ஒரு நாடு தனியாக தனக்கு ஏற்றவாறு மாற்றக்கூடியதான சூழ்நிலையில் இருக்கிறதா?
இந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்வது நம்பலான் இல்லை. இது சட்ட ரீதியான பிரச்சனை மாத்திரமல்ல, சர்வதேச மட்டத்திலும் ஆராயப்பட வேண்டிய விடயம். ஆனாலும் ஒரு சுய நிர்ணய உரிமை கொண்ட நாடு அல்லது தனது தேவைகளையும் தனது நிலைமைகளையும் தாங்களே தீர்மானிக்க வேண்டும் என்ற நிலைமையில் நிற்கின்ற ஒரு நாடு இலகுவாக இதை செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதுதான் நேரடியான பதிலாக இருக்க முடியும். இருந்தாலும் ஆஸ்திரேலியா என்று பார்க்கும் இடத்து நீண்ட காலம் போரிட்டு இப்போதுதான் இந்த பாதுகாப்பு சபையில் இவர்கள் ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு கௌரவமான நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையில் பெரிய மட்டத்தில் இருப்பதாக தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஆஸ்திரேலியா இவ்வாறான ஒரு அவசரமான முடிவை, ஒரு சர்வதேச மட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை எழுந்தமானமாக புறக்கணித்து வெளியில் போகாது என்றே இந்த சட்டம் சார்ந்த வல்லுநர்களும் அவதானிகளும் கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில் இவர்கள் வாக்கிங் அவே ஃப்ரம் திஸ் என்று சொல்லப்படுகிற இந்த விட்டுவிட்டு புறக்கணித்து போவோம் என்று மதிப்புக்குரிய ஜூலி பிஷப் பேசியிருந்தார். அவ்வாறான இலகுவான நிலைமை இருக்காது என்பதுதான் இதுவரை சட்டம் தெரிந்தவர்கள் பேசுகிற விடயம்.
கடந்த வெள்ளிக்கிழமை பப்பா நியூகினி அரசாங்கத்துடன் லேபர் அரசாங்கம் அகதிகள் விடயத்தில் புதிய உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன?
இது கிட்டத்தட்ட முன்னரும் முயற்சிக்கப்பட்ட விடயம்தான். பசிபிக் சொல்யூஷன் என்று சொல்லப்படுகிற வருபவர்களை மனம் முறைய செய்வதன் மூலம், இவர்கள் பலரை பப்பா நியூகினிக்கு அனுப்புவதன் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம் என்ற நம்பிக்கையில் வருபவர்கள் வராமல் விடுவார்கள் என்றும், அதன் மூலம் படகுகளின் எண்ணிக்கை குறையும் என்றும் இந்த அரசாங்கம் நம்புவதாகவே தெரிகிறது. அது நடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. கிட்டத்தட்ட 3000 பேரை பப்பா நியூகினிக்கு அனுப்பினால் புதிதாக ஆஸ்திரேலியாவுக்கு போகும் நோக்கில் மக்கள் வரமாட்டார்கள் என்பது. இருப்பினும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு தேடி வருபவர்கள் அவர்களுக்கு உரிய கௌரவம் கொடுக்கப்பட்டு, அவர்கள் வாழும் நிலைமை சரியாக கொடுக்கப்பட்டு, அவர்களது விசாரணைகள் உரிய முறையில் நடாத்தப்பட்டால் அவர்கள் பப்பா நியூகினிக்கு அனுப்பப்படுவதை தவறு என்று யாரும் பாதிட முடியாது. அந்த அடிப்படையில் தமது தேர்தல் நலன்களுக்கும் இந்த அகதிகள் என்று வருபவர்கள் இல்லை, நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கால் மட்டுமே வருவோம் என்று சொல்பவர்கள் வராமல் உள்ளதற்குமாக அவர்கள் இதை செய்திருப்பதால், குறிப்பாக பப்பா நியூகினி அகதிகளாக காணப்பட்டவர்களை தமது நாட்டில் குடியேற்றுவோம் என்று சொல்லப்படுவது, 12 மாதங்களுக்கு பின்னர் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று அவர்கள் சொல்லியிருப்பதும், அகதி என்று ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவதோ அல்லது 3வது நாட்டுக்கு அனுப்பப்படுவதோ என்றும் அரசாங்கம் சொல்லியிருக்கும் அடிப்படையில் அரசாங்கம் இந்த விடயத்தில் வெற்றி பெற்றிருக்கிறதாகவே நாங்கள் சொல்ல வேண்டும். புதிதாக வரும் படகுகளின் எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகளை காணப்படுகின்றன.
நன்றி விக்கி.
பரவலான பல விடயங்களை SBS நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ள தரப்பட்ட வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி சஞ்சயன். வணக்கம் நேயர்களே.